எங்கள் எசமானே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்கள் மத்தியில் எழுந்தெழுத்துக்காய் உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களப்பா. எங்கள் உள்ளமும் எங்கள் உதடுகளும் உம்மை துதிக்கட்டும். இருவருவரே ஆண்டவர் இயேசுவே, நீரே எங்கள் இரட்சகரப்பா. உம்முடைய ரத்தத்தால் எங்களை மீட்டுக் கொண்டீரே. எங்களை மீட்பதற்காக சிலுவையிலே பாடுபட்டு மறித்தீரே. அதை நாங்கள் மறவாமல் எப்பொழுதும் உம்முடைய சிலுவை பாடுகளை நினைத்தவர்களாய், சிலுவையில் நிற்கிறவர்களாய் மட்டுமல்ல, எங்கள் சிலுவைகளை சுமக்கிறவர்களாகவும் இருக்க கர்த்தர்களுக்கு பலத்தை கிருபை தருகிறார். எப்படியாகிலும் உம்மை பிரியப்படுத்தவும் உம்மை மகிமைப்படுத்தவும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நீர் எங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு போதியும் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடைபடும். திறந்த இருதயத்தோடு, உடைந்த உள்ளத்தோடு உம்முடைய வசனங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கருவுதான். ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கேன். தகப்பனே, உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு இடைபடும். எந்தெந்த பகுதிகள் நாங்கள் உடைக்கப்பட வேண்டுமோ அவைகள் தகர்க்கப்பட, உடைக்கப்பட அல்லது உழப்பட, உணர்த்தப்பட அல்லது உருவாக்கப்பட தேவரின் உங்களுடைய வார்த்தைகளை அனுப்புங்கட்டும் என்றாடுகிறோம். செப்பனிடுங்கப்பா, உங்களுடைய வருகைக்கு சபையை ஆயத்தப்படுத்துங்க. ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யூ மே பி சீட்டட் ப்ளீஸ். தேவை வாழ வைக்க வாரத்திலிருந்து இறங்கி வந்தவருமாகிய நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு சபையிலே நம்முடைய கொடுகையிலே மகிமையும் கடமும் உண்டாட்டம். கர்த்தருடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து போவோம். 19வது அதிகாரம் அதிலிருந்து சில வார்த்தைகளை நாம் படிக்க போறோம். கமித்மேல் 19வது அதிகாரம் 16வது வசனத்தில் இருந்து 22 வரை நாம் வாசி கேட்போம். 16 இருந்து 22 வரைக்கும் நாம் வாசி கேட்போம். ப்ளீஸ் கோ.
அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கை கொள்ள என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சக்குணனாயிருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிசம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டார்.
வேகமாக வந்த சோகமாக போயிட்டார். உங்க எல்லாருக்கும் மிகுந்த பழக்கமானதும் அதிகமாக நீங்க படித்ததுமான வேத பகுதி, நானும் பல தடவை அதை படித்திருக்கிறேன். அதனால் கடைசியாக பார்த்தபோது அதுக்குள்ளே நான் கற்றுக்கொண்ட சில காரியங்களை, சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் சொல்லி நான் விரும்புகிறேன். இந்த வாலிபன் குறித்து, இந்த சம்பவத்தை குறித்து இந்த நாளிலே தேவ பிரசனத்தில் தேவாவோட உதவி ஒத்தாசையோடு நாம் பார்ப்போம், படிப்போம். வேற கவனிங்க, ஒருத்தர் ஆண்டவரிடத்தில் வந்து அவன் கேட்ட கேள்வி என்ன? நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்ள என்ன நன்மையை செய்ய வேண்டும்? அவன் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, ஆனால் அதில் ஒரு பாரிய வித்தியாசம் இருக்கு. என்னவென்று, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? அளவிலைகள் நித்திய ஜீவனை அடைவதற்கு எந்த நன்மையை செய்யும்? அப்படியானால் அவனுடைய அறிவு என்ன? தேவனை குறித்த அவனுடைய அறிவு என்ன? நன்மைகளை செய்வதனால் நித்திய ஜீவனை சுதந்திரித்தரலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்திருக்கலாம். ஆகவேதான் அவர் வந்து கேட்டார், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு எந்த நன்மையை நான் செய்யும்? இங்குதான் காரியம் பிழைக்கிறது. ஏனென்றால் மனுஷர்கள் செய்கிற எந்த நன்மையினாலும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவே முடியாது. இந்த சத்தியத்தை அந்த வாலிபன் உணராவிட்டாலும் நாம் இதை சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை அடைய வேண்டுமாக இருந்தால், முடிவில்லாத வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், நன்மைகளால் நாம் அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒன்றை யோசித்து பாருங்க, ஒரு மனிதன் நன்மைகளால் தான் செய்கிற நற்கிரியைகளினால் நித்திய ஜீவனை முடிவில்லாத வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள முடியுமாக இருந்தால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வர வேண்டிய அவசியம் இல்லை. மட்டுமல்ல, மனிதனாக வந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பாடுபட்டு மறிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்ப பிதாவின் சித்தமே அங்கால தள்ளப்பட்டு, என்ன, நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவைகள் ஆனோ. வேதம் தெளிவாக சொல்லவே, நாம் செய்த பாவத்தின் தண்டனையை தன்னுடைய குமாரன் மூலம் குமாரன் மேலே பிதாவான சுமத்தினார். ஆகவே இயேசு கிறிஸ்து நாம் நித்திய ஜீவனை அடைவதற்காக இந்த உலகத்திலே சிலுவையிலே பாடுபட்டு மரித்தார். அப்ப இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் ஒரு மனிதன் நித்திய ஜீவனை அடைய முடியும். இல்லை, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் இருக்கு, யோவான் 3:16, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தேவன் தன்னுடைய ஒரே போற அந்த குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்களை இவ்வளவாய் உலகத்தில் அன்று. அப்ப பிதாவானவர் தன்னுடைய குமாரனை தந்ததின் பிரதான நோக்கம் என்ன? நித்திய ஜீவனை முடிவில்லாத வாழ்வை அடைவது. இப்ப எனக்கு அவனிங்க இங்க உட்கார்ந்திருக்கிற உங்களை எல்லாருக்கும் நான் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்லிக் கொள்ளுற முக்கியமான சத்தியம், முக்கியமான சத்தியம் என்னவென்றால், மறுமை என்று ஒன்று இருக்கிறது. இம்மையும் மறுமையும் சத்தியம். மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பது சத்தியம். எனக்கு தெரியும், இன்றைக்கு சபையில் இருக்கிற சிலருக்குள்ள இந்த நம்பிக்கை சரியாக இல்லை. மரணத்துக்கு பிற்பாடு ஒரு மறுமை இருக்கிறது, மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மரணத்துக்கு பிற்பாடு முடிவில்லாத வாழ்வு இருக்கிறது என்கின்ற உண்மை சத்தியம் இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இல்லை. பட் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது நோக்கம் நமக்கு முடிவில்லாத வாழ்வை, நித்திய ஜீவனை தருவதற்கு. மனிதன் மறிக்கிறதுக்காக படைக்கவில்லை. இதனை ஆரம்பத்தில் தொடர்புடன் நமக்கு நேரம் போகும். ஆனாலும் மனுஷனை தேவன் படைக்கும் பொழுது அவனை மறிக்கிறதுக்காக படைக்கல், சாக வேண்டும் என்று நினைத்து அவனை படைக்கல். ஆனா மனிதன் மரணத்தை தேடிக்கொண்டான். பாவத்தின் சம்பளம் மரணம். அவன் மனுஷன் மரணத்தை தேடிக்கொண்டான். ஆகவே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்து நம்மை மரணத்திலிருந்து மீட்டு ரட்சிக்க இந்த பூமிக்கு வந்தார். இப்படி நான் சொல்லும் பொழுது நீங்க யோசிக்கல, இந்த எல்லாரும் தான் நம்ம மரிக்கிறோம். நான் கவனிங்க, மரணத்தில் ரெண்டு விதமான மரணம் இருக்குது. ஒன்று பிசிக்கல் டெத், மற்றது ஸ்பிரிச்சுவல் டெத் என்று சொல்வார். ஒன்று சரீரப்பிரகாரமான மரணம், மற்றது ஆவிக்குரிய மரணம். இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் சரீரப்பரமாக ஒரு நாளைக்கு மறிக்கத்தான் வேண்டும். யூனோ வை? இந்த மாமிசமும் இந்த ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுது. ஆகவே மண்ணிலிருந்து உருவாகின இந்த சரீரம், பாவத்தினால் கரைப்பட்ட இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்பி ஆகும். சோ இந்த சரீரம் அழிந்தால் தான் புதிய சரீரத்தை தேவன் நமக்கு தர முடியும். இங்கதான் நீங்க எல்லாம் கவனிங்க. 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்களா இருந்தால், அந்த அருமையான அந்த உயிர்த்தெழுதலை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அங்க என்ன சொல்லப்பட்டு தெரியுமா? கனவீனம் உள்ளதாக விதைக்கப்படும், கனம் உள்ளதாக எழுந்திருக்கு. தலைவலுக்கு கனவீனம் உள்ளதாக இந்த சரீரம் விதைக்கப்படும், நாட் புதைக்கப்படும். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் புதைக்கிற உண்மைதான். பட் பைபிள் என்ன செய்து வேத வசனம் என்ன தெரியுமோ, கனவீனம் உள்ளதாக விதைக்கப்படும், பட் கனமுள்ளதாக எழுந்திருக்கு. ஆகவே இந்த கனவீனமான சரீரம் இந்த பூமியிலே விதைக்கப்பட வேண்டும், புதைக்கப்பட வேண்டும். பிற்பாடு கனமுள்ளதாக இந்த சரீரம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க எழுந்திருக்க வேண்டும். இது சத்தியம், வேத சத்தியம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மறுமை குறித்து வேதம் தெளிவாக சொல்றது. நித்தியத்தை குறித்த சத்தியத்தை திட்டமாக இந்த உலகத்தில் போதித்த ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர். இதற்கு வெளிப்படையாக சொல்ல போனால், லாசரு ஐஸ்வர்யா லாசரு உண்மையில இதை குறித்து வடிவாக பார்க்கல. ஐஸ்வர்யாரும் மறித்தான், லாசரும் மறித்தார்கள். பிற்பாடு ரெண்டு பேரும் மறித்தார்கள். மறித்த பிற்பாடு என்ன நடந்தது என்பதை குறித்து இயேசு அங்கே தெளிவாக சொல்றார். அதை குறித்து நான் பேச புரிந்து கொண்டதுக்காக சொல்றேன். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவட பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நாம் எல்லாரும் ஒரு நாளைக்கு மாம்பிசுபுரமாக மறிக்கணும். பிற்பாடு தேவட ராஜ்யத்திலே மறுமையிலே நித்திய ஜீவனை பெற்று தேவராட்சத்திலே என்றென்றைக்கு நாம் வாழ. இதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு நம்மை ரட்சித்திருக்கார். ஆண்டவருடைய அமிர்த ஸ்தோத்திரம். சோ, ஒன்று சரீர பிரகாரமான மரணம், மற்றது ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய மரணம் என்கின்றது தேவனோடு இருக்கிற தொடர்பு அட்டு போகிறது, அல்லது தன்னை சிருஷ்டித்த தேவனோடு தொடர்பு இல்லாமல் இருக்கிறது ஆவிக்குரிய மரணம். நல்ல விளையாடு. ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று, ரட்சிக்கப்படும் பொழுது அவருடைய ஆவி தேவனோட தொடர்பு கொள்ள ஆரம்பிக்குது. நாம் அதை போக போக டெவலப் பண்ணிக்கொள்றோம், தேவனோட நெருங்க நாம வாழ்ற வாழ்க்கையின்படி. ஆனா சில வேளையில ரட்சிக்கப்பட்டும் தேவ ஆவியை பெற்றும் தேவனை விட்டு தூரமாக போறவர்களும் உண்டு. மறுபக்கத்தில் ஆண்டவரை அறிய விரும்பாமல் பாவத்திலே புரள்றவர்கள், பாவத்திலே வாழ்றவர்களும் இருக்கிறது நாம் அறிவோம். சோ, அவர்களுக்கு தங்களை சிருஷ்டித்த தேவனோடு எந்த தொடர்பும் இல்லை, ஐக்கியமும் இல்லை. ஆகவே அவர்கள் இன்னும் ஆவில மரித்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நன்றாக படிங்க, இந்த யோவான் ஐ மீன் லூக்கா 15 அதிகாரத்தில் ஒரு காரியத்தை பார்ப்பீங்கள். இருந்தா ஒரு தகப்பனுக்கு 2 குமாரனுக்கு நீங்க தருவீங்க, மூத்தவன் இளையவன் ஆத்தியை பிரித்து போயிட்டான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவன் திரும்பி வரும்போது தகப்பன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமோ, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயித்தான். நான் உன் கேட்கிறேன், அவன் எங்க செத்தான் கொஞ்சம் யோசிக்க, அவன் இளைய குமார் எங்க மறித்தான்? அவன் பிசிக்கலாக சாகையில். அப்படின்னு அவன் சொன்ன வார்த்தை என்ன, அவன் ஆவியிலே அவன் மறித்து போனான். என்ன தெரியுமோ, தகப்பனோட இருந்த தொடர்பு அட்டு போயிடுது. ஆகவே என் குமாரனாக இவன் மறித்தான், திரும்பவும் உயித்தான். சோ, ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனோடு இருக்கிற தொடர்பு அட்டு போகிறது ஆவிக்குரிய மரணம், அல்லது தன்னை சிருஷ்டித்த தேவனோடு தொடர்பு இல்லாமல் இருக்கிறது ஆவிக்குரிய மரணமாக. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மரணம் மாமிச பிரகாரமான மரணம் எல்லாருக்கும் நிச்சயம். ஏனென்றால் எபிரேயர் 9:27 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் ஒரு தடவை மரிக்கிறது, பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டது. இட் ஹஸ் ஆல்ரெடி அப்பாயிண்டட் பை காட், வி கேனாட் சேஞ்ச் இட். Oh, we cannot change the world, let the world can change our life. நெனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாமிசப்பிரமாக ஒரு நாளைக்கு எல்லாரும் நம்ம மறிக்கணும். பிற்பாடு மகிமையில நாம் பிரவேசிக்கணும். என்ன கேளுங்க, என்ன கேளுங்க, கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய கற்பனையின்படி வாழ்ந்து அவருக்குள் மறிக்கிற ஒவ்வொருவருக்கும் முடிவில்லாத வாழ்வு, நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஒரு வசனம் நாம வாசிப்போமே. நான் சொல்ற இந்த காரியத்துக்கு அடிப்படையாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 2:25 என்று சொல்லுது பாருங்க.
நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம்.
திரும்ப படிங்க.
நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம்.
அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப ஆண்டவர் இயேசு நமக்கு தந்த வாக்குத்தத்தம் என்ன? நித்திய ஜீவனை தருவீர் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். யோவான் 11:25 பார்க்கும் பொழுது இயேசு சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவர் மரித்தாலும் வாழுவார், முடிவில்லாமல் வாழுவார் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். நாம் வாழ அவர் மரித்தார். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். போகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரைட், இப்ப என்ன கவனிங்க, இந்த நபருக்கு முடிவில்லாத வாழ்வை குறித்த, நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை இருந்திருக்கு. ஆச்சரியம் என்னவென்றால், அவன் ஒரு வாலிபன் என்று சொல்லப்படுது. 20:19 பார்ப்புகின்ற அந்த வாலிபன் என்று சொல்லப்படுது. அப்ப இவன் வந்த காலம் எது? வாலிப பிராயத்திலே ஆண்டவர் இயேசுவில வந்திருக்கான். அப்படியே வைத்துக்கொண்டு நீங்க மார்க்கு 10:17 பாப்பீங்களா இருந்தா, மார்க்கு 10:17 பாப்பீங்களா இருந்தா, இந்த வாலிபர் என்ன செஞ்சுக்கா தெரியுமா? ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு இருக்கார். லட்சுமி தன்னை கர்த்தராய் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக தாழ்த்தி, அதுல எவ்வளவு பேர் இருந்தாங்களோ தெரியாது, வாலிபனாக இருந்தும் ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக வந்து முழங்கால் படியிட்டு கேட்கிறான், ஆண்டவரே நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? ஆகவே வாலிப பிராயத்தில் வந்தான், வர வேண்டிய இடத்துல வந்தான், நித்திய ஜீவனை தரக்கூடிய இடத்துல வந்தான். அது மாத்திரமில்ல, சரியான கேள்வியையும் கேட்டான். இப்படி இருந்தும் வேகமாக வந்தும் சோகமாக போயிட்டான். இதுல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல போறேன். தயவு செய்து கவனிங்க. இப்ப நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதுக்கு ஆண்டவரையே சொன்ன பதில் என்ன? கற்பனைகளை கைக்கொள், ரைட். அப்ப அவர் என்ன சொன்னா தெரியுமோ, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் நான் கை கொண்டு வருவேன். எனக்கு ஆச்சரியம், அந்த கவனிங்க, இவைகளை எல்லாம் என் சிறு வயதில் இருந்தே நான் கை கொண்டு வருவேன் சொல்றேன். அப்படின்னா அவன் களவு செய்யல, பொய் சொல்லல, விவசாயம் செய்யல, கொலை செய்யல, தாயின் தகப்பனை கனம் பண்ணியிருக்கிறான், ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாத்தையும் அவன் சிறு வயதிலிருந்தே கை கொண்டு வந்திருக்கான். அப்படி அவன் இவைகளெல்லாம் நான் சிறு வயதிலிருந்து கை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அவன் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அதை மறுக்கல, அவன் பொய் சொல்லல. நல்ல விளைவுகள், அப்படி அவன் பொய் சொல்லியிருந்தா ஆண்டவர் அதை மறுத்திருப்பார். ஆனா அவன் சிறு வயதிலிருந்தே இதையெல்லாம் கை கொண்டு வந்திருக்கிறான். வாலிப பிராயத்திலும் சிறு வயதிலிருந்தே இதையெல்லாம் அவன் கை கொண்டு வந்திருக்கிறது நாம கண்டுகொள்ள வேண்டிய ஒரு காரியம். சோ ஆகவே இதை வச்சுட்டு அவன் அடுத்த கேள்வி என்ன, அவன் என்ன சொன்ன தெரியுமோ, இதையெல்லாம் நான் சிறு வயதிலிருந்து கை கொண்டு வந்தேனே, அடுத்து அவன் சொன்ன தெரியுமோ, என்னிடத்துல இன்னும் என்ன குறை உண்டு? இந்த காரியத்துலதான் நமக்கு சிந்திக்க வேண்டி இருக்கு. என்ன கவனிங்க, அவன் களவு செய்யாதது உண்மைதான், பொய் சொல்லாதது உண்மைதான், கொலை செய்யாதது உண்மைதான், தாய் தகப்பன கனம் பண்ணதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் நல்லதான். இது எல்லாத்தையும் வச்சுட்டு அவன் ஆண்டவரிடத்துல கேட்ட கேள்வி என்ன, இன்னும் என்னிடத்துல என்ன குறை உண்டு சொல்லுங்க. இதுல இருந்து நீங்க கத்துக்கு என்ன விளைவு கொள்றீங்க? நன்றா கவனிங்க, நல்லா கவனிங்க, அவன் நல்லா கவனிங்க, அதையெல்லாம் கை கொண்டு வந்தது உண்மைதான், அவன் தன்னை ஒரு பூரணமான மனுஷனாக தேவனுக்கு முன்பாக தான் பரிபூர்ணம் ஆனவன் என்கின்ற ஒரு காட்சி அவனுக்குள்ள இருந்திருக்கு. தேவனுக்கு முன்பாக நான் பரிபூர்ணமானவன், இடத்துல எந்த குறையும் இல்லை என்கின்ற ஒரு பூரணமான வாழ்வு நான் வாழ்கிறேன் என்கின்ற எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தபடியால் அவன் ஆண்டவரை பார்த்து கேட்டான், இடத்துல எந்த குறை என்று. வாஸ்தவத்தில் உண்மைதான். இப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ பூரண சற்குணனாக இருக்க விரும்பினா, இந்த வார்த்தை பாவித்தாரு, நீ பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால் என்று ஆண்டவரே சொல்றாரு. அப்படி நமக்கு தெரியுது இல்லையா, அவன் தன்னை பூரண சற்குணனாக நினைத்து கொண்டார், அவன் தன்னை பூரண சற்குணனாக ஆண்டவருக்கு காட்டிக்கொண்டும் இருந்தான். ஆனால் ஆண்டவர் இயேசுவனை பார்த்து என்ன சொன்ன தெரியுமா, நீ பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால் போனீங்க, உனக்கு உண்டானது எல்லாத்தை விட்டு தரித்திரருக்கு கொடு, பிற்பாடு என்னை பின்பற்றிவா. நன்றா கவனிங்க, நன்றா கவனிங்க. இதுல இருந்து நாம கற்றுக்கொண்டு, நான் கற்றுக்கொண்ட ஒரு மிக முக்கியமான ஒரு காரிய சத்தியம் என்னவென்றால், அவனுடைய பார்வையிலே, நன்றா கவனிச்சுக்கொள்ளுங்க, அவனுடைய பார்வையிலே, அந்த வாலிபனுடைய பார்வையிலே தான் தேவனுக்கு முன்பாக பூரண சற்குணன் என்கின்ற ஒரு நினைவு, ஒரு எண்ணம், ஒரு நிதானம் அவனுக்குள்ளே இருந்திருக்கு. ஆனா கவனிங்க, அவன் தன்னுடைய பார்வையிலே அவனுடைய பார்வையிலே அவன் பூரண சத்குணன். ஆனா தேவனுடைய பார்வையிலேயோ ஆண்டவரே சொன்னார், இன்னும் உன்னிடத்தில் இன்னொரு குறையுண்டு. நல்ல விளைக்கணும். இங்கதான் நாம கொஞ்சம் சிந்திக்கணும், தியானிக்கணும், யோசிக்கணும். இன்றைக்கு அந்த வாலிபன் தான் பூரண சத்குணன் என்று நினைத்துக் கொண்டு இருந்தானே, அவனுடைய நினைப்பு தன்னை குறித்த நிதானம், தன்னை குறித்த நினைவு அவனுக்குள் அப்படி இருந்துக்குது. ஆனா தேவனுக்கு முன்பாக அவன் பூர்ண சக்குனாக இல்லை. இங்க நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், கவனிங்க, இன்றைக்கு நாம் நம்மை குறித்து என்ன நிதானம் வைத்திருக்கிறோம், இன்றைக்கு நம்மை குறித்து நாம் என்ன எண்ணத்தோடு வாழுகிறோம், இன்றைக்கு நம்மை குறித்து நாம் என்ன நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். நன்றா விளை கொள்ளுங்க. அந்த வாலிபன் தான் நினைத்தது என்ன, பூரண சற்குண இடத்துல என்ன குறை. ஆகவே அவருடைய நிதானம் பிழைச்சு போச்சு. தன்னை குறித்து அவன் வைத்திருந்த எண்ணம் தவறாகி போயிட்டது. அவன் தன்னிடத்தில் எந்த குறையும் இல்லை என்று நினைத்து தான் அப்படி கேட்டான், இடத்துல இன்னும் என்ன குறை இருக்கு. ஆனால் அவனுடைய பார்வையிலே அவன் பூர்ண சற்குணன், ஆனா ஆண்டவர் இயேசுடைய பார்வையிலேயோ அவன் பூர்ண சற்குணன் அல்ல. இப்பொழுது நான் உங்களிடத்தில் சொல்ல வர காரியம் என்னவென்றால், நாம் நம்முடைய பார்வைக்கு ஒருவேளை நல்லவர்களாக இருக்கலாம், பரிசுத்தவான்களாக இருக்கலாம், நீதிமான்களாக இருக்கலாம், சோ அண்ட் சோ, ஆனால் நம்மை குறித்து தேவன் என்ன நினைக்கிறார், கர்த்தர் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார். ஒரு கண நீ யோசித்து பார், அல்லது என்றைக்காவது நீ யோசித்ததுண்டா, என்றைக்காவது நீ சிந்தித்ததுண்டா, தேவனுடைய பிள்ளைகளாக உங்களை பார்த்தான் கேட்கிறேன், எனக்கு சேர்த்துதான் நன்றா உழைக்கணும், என்றைக்காவது ஆண்டவர் என்னை குறித்து என்ன நினைப்பார், என்ன நினைப்பார். இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து, ஆண்டவர் நீர் எனக்கு என்னப்பா சொல்றேன், நான் உங்களுடைய பார்வையில எப்படி இருக்கிறேன், கர்த்தாவே என்னோடு பேசு. நான் அப்பதான் நாம கேட்போம், ஆண்டவரே நான் எங்க மாறணும், எங்க மனந்திரும்பணும், எங்க திருந்தணும் எனக்கு சொல்லுங்க. இப்படி நாம கேட்கும் வரைக்கும் நாம அப்படியேதான் இருப்போம், நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்காது. நாம் திருந்த வேண்டிய காரியங்களை கண்டுகொள்ளாமல் காலங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கும், வருஷங்கள் போய்கொண்டே இருக்கும். தயவு செய்து நன்றாக விளையக்கூடிய இன்றைக்கு நீங்க உங்களை சிந்திச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை குறித்து என்ன நினைக்கிறார். அப்ப நீங்க கேட்கல, ஆண்டவர் என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியுமா. இதுக்குதான் நான் சொல்றேன், தேவ சமூகத்தில் நாம உட்காரணும், மண்டாடணும். இப்ப நான் கேட்கிறேன், நமக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறதா, எல்லாம் விளையக்கூடிய அவர் ஆவியானவர் பல கிரியைகளை நமக்குள்ளே செய்கிறார் என்பதை நாம் அறிவோம். அதுல ஒன்று, நம்முடைய பாவங்களை அவர் கண்டித்து உணர்த்துகிறார் என்பதை நாம் அறிவோம் இல்லையா. ஆகவே நாம் தேவ ஆவியை பெற்றவர்களாக இருந்தால், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால், சின்சியராக நாம் உட்கார்ந்து தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து, கர்த்தாவே நீர் என்னை குறித்து என்ன நினைக்கிறேன், ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறேன், எனக்கு போதீங்க, எனக்கு கட்டுதாருங்க. இந்த ஜெபத்தை நாம தொடர்ந்து நாம கீப் அப் பண்ணிக்கொண்டு இருப்போமாக இருந்தால், தேவன் தன்னுடைய ஆவியானவர் மூலமாக நம்முடைய வாழ்வில இருக்கிற தவறுகள் குறைகளை உணர்த்துவாரு நாம திருந்த முடியும், மாற முடியும், மனம் திரும்ப முடியும், தேவனுடைய குமார சாயலாக மாறவும் முடியும், தேவனுக்கு மகிமையாக வாழவும் முடியும். அல்லது போனால், நான் ஐ ஆம் ஓகே, அல்லது ஐ ஆம் பெர்ஃபெக்ட். இந்த கவனிங்க, நீ பூரண சற்குணனாக இருக்க விரும்பினான்னு ஆண்டவே சொன்னார் தெரியுமா. இந்த பூரண சற்குணன் என்றால் அர்த்தம் என்ன, 5:48 சீக்கிரப்படி, 5:48 வசனத்தை படிங்க, இயேசு என்ன சொல்றார் பாருங்க, 5:48.
பரலோகத்தில் இருக்கிற உன் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள்.
நன்றாக படிங்க. இப்ப இயேசு பிதாவை காட்டுறார் பாருங்க, உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். இது தெளிவான உபதேசம், தெளிவான கர்த்தருடைய வார்த்தை. நன்றா கேளுங்க, கேளுங்க, தேவ ஜனமே கேளு கேளு. நீங்களும் நானும் ஆராதிக்கிற பிதாவானவர் பூரண சற்குணராக இருக்கிறார். அவை உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக இருக்கின்றது ஆண்டவர் இயேசு நமக்கு தந்த வார்த்தை, வெளிப்படையான உபதேசம். நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனி. இப்ப பூரண சற்குணர் என்று சொன்ன அர்த்தம் என்னங்க, அதாவது பழுதில்லாத வாழ்வு, பரிசுத்தமான வாழ்வு, அல்லது குறையற்ற வாழ்வு, கரையற்ற வாழ்வு, தூய்மையில நேர்மையில வாய்மையில செய்கையில, திரும்ப சொல்றேன், தூய்மையில நேர்மையில வாய்மையில செய்கையில பாவமில்லாத ஒரு வாழ்வு தேவனுக்கு முன்பாக. உங்கள் பிதா இப்படியாக இருக்கிறார், அவடத்துல கரை இல்ல, குறை இல்ல. ஆகவே உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணர். இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா, நாம் இப்படியெல்லாம் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன்னு நான் சொல்ல முடியுமா? இடத்துல எந்த ஒரு குறையும் இல்லை. அப்படி நான் சொல்லுவேன், நாம் பொய்யனாக இருக்கணும். நம்ம எல்லா இடத்திலும் குறைகள் உண்டு, நாம திருந்தபடி இடங்கள் உண்டு. ஆகவேதான் நான் சொல்றேன், நான் என்னை குறித்து சரியாக நிதானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என் செய்தியின் தலைப்பை சொல்லி விடுறேன், உத்தம நிதானிப்பை எனக்கு தாரும். படிங்க 119 சங்கீதத்தில் 66 வசனத்தில் சங்கீதக்காரன் என்ன சொல்லி ஜெபிக்கிறேன் பாருங்க. 119 சங்கீதத்தில் 66 வசனத்தில் சங்கீதக்காரன் எப்படி கருத்தாக கர்த்தரை நோக்கி மன்றாடு பாருங்க. நாமும் இப்படி கருத்தாக கர்த்தரை நோக்கி மன்றாட கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் நாம காலங்கள் போக போக சிறு பிள்ளைகள் போல நாம இருக்கக்கூடாது, நாம வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஜெபத்தில் தேவனோடு நாம நெருங்கிற நேரங்களிலே மனம் திறந்து நம்மை நம்முடைய திறந்து வைத்து தேவனோடு மனதார மனம் திறந்து உறவாடி ஐக்கியப்பட்டு தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரார். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும், தேவனை தேடுற உணர்வு பெருகும், கரைகள் நீங்கும், கள்ளங்கள் நீங்கும். உத்தம நிதானிப்பையும்
அறிவையும் எனக்கு போதித்தருளும்.
உத்தம நிதானிப்பு, அப்படின்னா நிதானிப்பு என்கின்றது மிக முக்கியமான ஒரு காரியம். நன்றாக கவனிங்க, இதை குறித்து பேசலாம். என்ன கவனிங்க, நிதானிக்கிறது. ஏனென்றால் நம்முடைய நிதானிப்புகள் தவறும் பொழுதுதான் நாம் தவறுகிறோம் பாரு. இதுக்கு தான் சொல்றேன், நம்மை குறித்து நாம் என்ன நிதானிக்கிறோம், ஒன்று. மற்றவர்களை குறித்து நம்முடைய நிதானிப்பு எப்படி இருக்குது, த போத் சைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நன்றாக கவனிங்க, ரெண்டு காரியம். ஒன்று, என்னை குறித்து நான் என்ன நிதானம் வைத்திருக்கிறேன், மற்றது மற்றவர்களை நான் எப்படி நிதானிக்கிறேன். இடைக்கு நாம சில காரியங்களை கேள்விப்பட்டு அவர் அப்படி இவர் இப்படி என்று நாம நிதானிச்சு முடிவெடுத்துறோம். ஆனால் அநேக காரியங்களில் உண்மை இல்லை, அவைகள் நம்முடைய மனதின் ஊகங்கள். ஆனால் நாம கேள்விப்படுறதை வச்சு அவர் எப்படி இவர் இப்படி என்று நாம மற்றவர்களை நிதானிச்சிருவோம். எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு தடவை நாம திருவிருந்துக்கு போகும்போது திருவிருந்தில் ஆண்டவர் சொல்லியிருக்க வார்த்தை என்ன, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோம் ஆனால் யாஞ்சிக்கப்பட மாட்டோம். நன்றா விளக்கணுங்க, நம்முடைய தவறான நிதானம் நம்ம நியாயத்திற்புக்குள்ள கொண்டு போறோம். பி கேர்ஃபுல், என்னை குறித்த ஒரு சரியான நிதானம் எனக்குள்ள இல்லை என்றால் நான் தவறி போறதுக்கு இடம் இருக்குது. அவர் வேதம் பிரசனம் தெளிவா சொல்றது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோம் ஆனால் நாம் நியாயந்திருக்கப்பட மாட்டோம். இடத்துல என்ன குறை இருக்குது, என் வாழ்க்கையில என்ன கரை இருக்குது, நான் எங்க திருந்தனும், எங்க மாறணும், எங்க மனம் திரும்பணும், டீச் மீ லார்ட். திஸ் இஸ் பிரேயர். நோட் ஓன்லி நம்முடைய தேவைகள் எல்லாம் கொண்டு அடுக்கி கொண்டு சாகும் வரைக்கும் நமக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கத்தானே போகுது, சாகும் வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கத்தான் போகுது. பக்கிங்ஹாம் பிளேஸ்ல இருந்தாலும் சரி, ஒயிட் ஹவுஸ்ல இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இல்லை, அல்லது அவங்களுக்கும் வியாதி போகும். கொரோனா பைட்டஸுக்குள்ளே போயிருக்குது. அருமையான தேவட பிள்ளைகளை நன்றாக கவனிங்க. சாகும் வரைக்கும் நமக்கு பிரச்சனை இருக்கத்தான் போகுது, தேவை இருக்கத்தான் போகுது. இவைகளையே நாம சொல்லி சொல்லி ஆண்டோட ஜெபம் பண்ணிக்கிட்டு தேவன் நம்ம குறித்து என்ன நினைக்கிறாரு, நான் பூரண சக்குனாக இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புறாரு. அப்படியான இடத்துல குறைகள் கரைகள் காணப்படக்கூடாது. அவ கேட்டா இடத்துல இன்னும் என்ன குறை உண்டு. இப்படி சொல்லும் பொழுது எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா, வெளிப்படுத்தின விசேஷம் 2:2 வசனங்கள், 4 வரை வாசித்து பார்த்தால் எபேசு சபைக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமோ, நான் உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன், உன் பொறுமையை அறிந்திருக்கிறேன், அப்போஸ்தல் இல்லாதவர்களை அப்போஸ்தல் என்று கண்டறிந்ததை நான் அறிந்திருக்கிறேன், என் நாமத்தை நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். இதையெல்லாம் சொல்லி போட்டு என்ன சொன்னார் தெரியுமோ, இதையெல்லாம் சொல்லி போட்டு போட்டாரே ஒரு போடு என்ன தெரியுமோ, ஆனாலும் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டா என்று உன்பேர் எனக்கு ஒரு குறையுண்டு. இழைப்படையாமல் பிரயாசப்படுறா, இரவும் பகலும் பிரயாசப்படுறா, ஊழிய செய்கிறா, பொறுமையாக இருக்கிறா, சகிப்புத்தன்மை இருக்குது. அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர்கள் சொல்லிக் கொண்டவர்கள் அப்போஸ்தலர்கள் இல்லை என்று கண்டறிந்தார். இதுக்கும் ஒரு முக்கியமான காரியம், ஊழியர்களை பரீட்சித்து பார்க்க நமக்கு தெரியணும், ஊழியர்களை சரியான ஊழியர்களை இனங்கண்டு கொள்ள நமக்கு தெரியணும். அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள் அவர்கள் அப்போஸ்தலர்கள் அல்ல என்பதை நீ கண்டறிந்ததே நான் இல்லை. சபையை அடிச்சுட்டு போயிடக்கூடாது பாரு, கெடுதியை கொண்டு தரக்கூடாது பாரு, பாதிப்பு கொண்டு தரக்கூடாது பாரு. ஆகவே அப்படிப்பட்டவர்களை நீ கண்டறிந்ததே நான் அறிந்திருக்கிறேன். எல்லாம் சரியப்பா, ஆனால் இந்த ஆனாலும் வந்தா தான் பிரச்சனை. உண்மையில் எனக்கு ஒரு குறை உண்டு. என்ன? நீ ஆதியில கொண்டு வந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உண்மை எனக்கு. அடுத்த வசனம் தெரியுமா? ஐந்தாம் வசனம், நீ என்ன நிலையில் இருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பு. நீ படிக்கும் பொழுது பயமா இருக்குது இல்லையா? அங்க மேலுக்கு பொறுமை குறித்து, பிரயாசத்தை குறித்து, அவன் ஊழியர்கள் குறித்து எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, ஒரு குறை இருக்கு. அதுல இருந்து நீ மனம் திரும்பு. இந்த நிலையில என்ன நிலையில இருந்து விழுந்தா என்பதை நினைத்து நீ மனம் திரும்பு. அப்ப எனக்காக இன்னொருவர் மனம் திரும்ப முடியாது. நான் தான் திரும்பணும். என்னுடைய தவறுகள், எந்த பிள்ளைகளை தேவனும் பார்க்க நான் தான் திருத்திக் கொள்ளணும், நான் தான் மாற்றிக் கொள்ளணும். எனக்காக இன்னொரு மனம் திரும்ப முடியாது. இந்த நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து நீ மனம் திரும்ப. இல்லது போனால் விளக்கு தண்டவனை விட்டு எடுத்து போடு. உன்னை வச்ச இடத்துல இருந்து எடுத்து போடு. படிக்க பயமா இருக்கு இல்லையா? எனக்கு பேசவும் பயமா இருக்கு. ஆனா என்ன செய்யறது? திஸ் அவர் டியூட்டி. அருமான தேவட பிள்ளைகளே, குறை பூரண சட்குணன் என்றால் தேவனுக்கு முன்பாக குறையற்றவன், கரையற்றவன். அது சொன்னது போல தூய்மையான வாழ்வு, நேர்மையான வாழ்வு, வாய்மை, வாய காத்து கொள்றது தன்மை. ஐயோ அசுத்த உதடுள்ள சொன்னது யாரு? பெரிய தீர்க்கதரிசி. அது ஒரு பக்கம். மறுபக்கம் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியில வாசமா இருக்கு. ரெண்டு பக்கம் இருக்கு. ஒன்று நான் அசுத்த உதடுள்ளவன், மற்றது அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியில நான் வாசமாக இருக்கிறேன். இப்ப தீர்க்கதரிசி தன்னை சரியாக நிதானிச்சு கொண்டார். அதுக்கு முதல் தீர்க்கதரிசி சொன்னார் தான், தேவட வார்த்தை அவட வாயில் இருந்தது உண்மைதான், ஆனாலும் அவடத்துல குறை இருந்திருக்குது, கரை இருந்திருக்குது. ஆகவேதான் ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உதடுள்ள. தீர்க்கதரிசி சரியாக தன்னை நிதானித்துக் கொண்டார். அருமையான தேவட பிள்ளைகளே, ஒன்றை நீங்க விளைக்கொள்ள வேண்டும். நாம் தேவனோடு இடைபடுகிறோம். நம்முடைய உள்ளத்தின் எண்ணங்கள், அடி ஆழங்கள், நோக்கங்கள், சிந்தனைகள், காரியங்கள், கதைகள், செயல்கள் அனைத்தையும் அறிந்து சர்வ வல்லமுள்ள ஆண்டவரோடு அல்லவா நாம இடைபடுகிறோம். எவ்வளவு பயத்தோடு பக்தியோடு நாம் வாழ யோசித்து பாருங்க. இவள் எல்லாவற்றையும் என் சிறு வயது முதலிருந்தே நான் கை கொண்டு வருகிறேன். இடத்துல என்ன இன்னும் என்ன குறை இருக்குது? ஐ ஆம் பெர்ஃபெக்ட். ராண்ட சொன்னாரு, நோ, நீ நினைக்கிற மாதிரி பூரண சற்குணராக நீ இருக்கணும். இருந்தா உனக்கு உண்டானதில்லாத விட்டு தரித்திரக்கூடாது. இப்படி சொல்லைக்களை நீங்க யோசிக்கலாம். அப்ப நான் குறையற்றவனாக இருக்கணுமாக இருந்தா எனக்கு உண்டானதெல்லாம் விட்டு வேலைகளுக்கு கொடுக்கணுமா? அப்படி என்று ஒருவேளை நீங்க யோசிக்கல, கொஞ்சம் பயப்படாத. இயேசு இந்த வார்த்தையை இந்த வாலிபனை பார்த்து சொன்னது நோக்கவன். மார்க் சுவிசேஷம் 10 அதிகாரத்துக்கு வாருங்க, 24 வசனத்துக்கு சீக்கிரம் படிங்க.
சீடர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது இவ்வளவு
ஆயிருக்கிறது. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவட ராஜ்யத்தை சொந்தரிப்பதில்லை. அண்டர்லைன் தட் வேர்ட். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவட ராஜ்யத்தை சுந்தரிப்பது இல்லை என்று இந்த வாலிபன் விஷயத்தில் ஆண்டவர் இயேசு சொன்னதுக்கு காரணம் என்ன? அன்றே கவனிங்க, அன்றே கவனிங்க. அவன் ஐஸ்வர்யவனாக இருந்தது பாவம் இல்லை, அவன் ஐஸ்வர்யத்தின் மேல் தன் நம்பிக்கையை வைத்ததுதான் படுத்தினேன். இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான காரியம் நாம கற்றுக்கொள்ளி. ஐஸ்வர்யம் பாவம் இல்லை, ஆனால் இந்த வாலிபனுடைய பிரச்சனை என்ற ஐஸ்வர்யத்தின் பேர தான் நம்பிக்கையை வச்சுட்டா. ஆகவே தான் ஆண்டவர் இயேசுவோட இருதயத்தை ஊடுருவி பார்த்து சொன்னாருஜவா, உன் இருதயத்தில் இருக்கிறது மிஸ்டர் ஐஸ்வர்யம். ஆகவே இடத்துல ஒரு குறை இருக்குது, உனக்கு உண்டானது விட்டு கொடுத்தருத்தர் இருக்கு, பின்பாடு என்ன பின்பற்றி வா. நித்திய ஜீவன் அவன்கிட்ட விருப்பம் என்ன? நித்திய ஜீவனே பெற வேண்டும். நித்திய ஜீவன் இருக்கின்றதை அவன் நம்பினான், விசுவாசித்தான். நான் என்ன செய்யணும்னு கேட்டான், ஆனா ஆண்டவர் அதுக்கு இன்னும் மாதிரி இதை செய்ய சொன்ன போதோ அவனால செய்ய முடியாது. ஐயோ பரிதாபம், எனக்கு இதை படிக்கும் பொழுது பயப்படு. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் அவன் மரிக்கும் பொழுது அவனோட கூட போகுமா? அவன் சேர்த்து வைத்தது அவனோட கூட போகுமா? மறிக்கும் பொழுது அவன் நிலை என்ன? என் ஐஸ்வர்யமே என்னோட வான் சொல்லி கட்டிப்பிடித்திருப்பானோ? அவன் மறிக்கும் பொழுது அவன் யோசிப்பான், ஐயோ சாகுறேன், எங்க போறேன்னு தெரியல, எனக்கு தெரியல, எங்க பார்த்தாலும் விரலாக இருக்கு. நான் சில பேருடைய கடைசி வார்த்தைகளை படிச்சிருக்கேன். இந்த உலகத்தில் சில பெரிய பெரிய மனிதர்கள் சாகும் பொழுது அவங்க சொன்ன கடைசி வார்த்தைகளை படித்து பார்த்து அசந்து போனேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள்ளே மறிக்கிறவர்களும் கிறிஸ்துவை விசுவாசியாம நிராகரித்து மறிக்கிறவர்களுடைய கடைசி முடிவு மறிக்கும் பொழுது அவருடைய மைண்டை நாம லேர்ன் பண்ண ஆச்சரியமா இருக்கு. அருமையான தேவஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய கற்பனைப்படி நடக்கிற தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யாருண்டு? நீ மரிக்கும் பொழுது நம்பிக்கையோடு நீ மரிக்க முடியும். மரணத்துக்கு பிறகு உனக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது, முடிவில்லாத வாழ்வு இருக்கிறதாகவே. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான வாழ்வை நமக்கு தரத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். அல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். ஐஸ்வர்யத்தின் மேல் தன்னுடைய நம்பிக்கையோடு வைத்திருந்தார். எச்சரிக்கை, எச்சரிக்கை, எனக்கு சேர்த்துதான் ஐஸ்வர்யம் பாவம் இல்ல, நம்முடைய நம்பிக்கை அதன் மேல வைக்கிறதே தேவன் தான். இப்ப இதை நாம ஜட்ஜ் பண்ண முடியாது. எவருக்கு எவர் ஐஸ்வர்யத்தின் மேல் தங்க நம்பிக்கையை வச்சிருக்க என்பதை நாம இலகுல கண்டுபிடிக்க முடியும். நாம தான் கண்டுபிடிக்க முடியாது, பட் அவருக்கு இதெல்லாம் தெரியும். யா யாரு ஐஸ்வர்யத்துல நம்பிக்கையை வச்சிருக்காங்க? இது குறித்து புதிய ஏற்பாட்டில் ஒன்று தீமோத்தேயு 6 அதிகாரம்
விருமாப்பான சிந்தை உள்ளவர்களா இராமலும்.
பொதுவாக ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு ஒரு விருமாப்பு இருக்குது. அது பணத்திவரோ அடண்டோ காட்டினி
வெளியேற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும்.
பாருங்க, இவ்வுலக ஐஸ்வர்யத்தின் மேல் இருக்குதா பாருங்க, இவ்வுலக ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல்.
சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாய்
நம்பிக்கை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்க ஜீவனுள்ள தேவன் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறவர். ஆகவே இந்த வாலிபண்ட பிரச்சனை என்னென்றால் அவருடைய நம்பிக்கை அவருடைய ஐஸ்வர்யத்தில் இருந்தது. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், உடத்தில் இன்னொரு குறை உண்டு, உனக்கு உண்டான தினத்தை வித்து தனித்தரை கொடு, பின்ன பிற்பாடு என்னை பின்பற்றி வா, நீ கேட்டபடி உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். ஆனா அவனோ பெரும்பேல் வேகமாக வந்தா சுகமா போயிட்டான். பாருங்க என்ன பரிதாபமான நிலை இல்லையா? ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது நமக்கு முடிவில்லாத வாழ்வை நித்திய ஜீவனை அளிப்பதற்காகவே. ஆகவே நம்முடைய நம்பிக்கை எப்பொழுதும் பொன்னிலும் பொருளிலும் அல்ல, நம்முடைய நம்பிக்கை எந்த மனுஷன் மேலும் அல்லாமல், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை எப்பொழுதும் நித்திய ஜீவனை தருகிற ஆண்டவர் இயேசு மேல இருக்க கர்த்தர் கிருபை தருகிறார். ஆண்டோடைய நாமத்துக்கு பயந்தாட்டு ஸ்தோத்திரம். ஆகவே நான் சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், இந்த வாலிபன் என்ன நினைத்தான்? தான் பூரண சற்குன் என்று நினைத்துக் கொண்டான். ஆண்டவர் சொன்னார், உடத்திலே இன்னும் ஒரு குறை இருக்கின்ற அவனுடைய குறையை சுட்டிக்காட்டார். எபேசபை எல்லாம் இருந்தது. ஆண்டவர் சொன்னார், ஆகில உண்மையில் எனக்கு ஒரு குறை உண்டு, நீ மனம் திரும்ப அப்படின்னு சொன்னார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை குறித்த சரியான ஒரு நிதானம் நமக்கு இருக்கும். இது பக்கட்டுமே வெளிப்படுத்த விஷயம் 3 அதிகாரம் போன கேட்டோம், சரத சபையை குறித்து கேட்டோமே இல்லையா? அதுல முதல 2 வசனத்தை வாசி என்ன சொல்லப்படுது? நீ உயிருள்ளவன் என்று பேர் பெற்று செத்தவன். அர்த்தம் என்ன? அந்த சபையோட பார்வையில அவர்கள் உயிருள்ளவர்கள், பட் தேவனுடைய பார்வையிலையும் செத்த. இது எப்படி இருக்குது யோசிப்பார். ஆனா டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஆராதனை நடக்குது, ஊழியம் நடக்குது, அசைவாட்டம் வழிநடத்தல் இல்லையோ அவனுடைய வாழ்வு ஒரு செத்து போனவாள். எந்த சபையிலே பரிசுத்தாவுடைய அசைவாட்டம் வழிநடத்தல் கிரியைகள் இல்லாமல் இருக்கிறதோ அது செத்து போன ஒரு சபை. அருமையான தேவஜனமே, நம்முடைய கூடிகை நம்முடைய தொழுகைகளிலே தேவ ஆவியானவர் அசைவாட வேண்டும், கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். நீ ஒவ்வொரு ஞாயிறும் ஆராதனைக்கு வரும் பொழுது, நான் இன்றைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை பிரியப்படுத்தவனும் கத்தோட சித்தத்தை நிறைவேற்றணும் என்று ஜெபம் பண்ணி அந்த விருப்பத்தோடு அந்த வாஞ்சியோடு அந்த விண்ணப்பத்தோடு நீ வர வேண்டும் என்று கத்தோட நாமத்தில் நான் உனக்கு அன்பாக புத்தி சொல்றேன். நாம் எல்லாரும் சேர்ந்து வருவது நோக்கம் என்ன? நம்முடைய இரட்சகரை, நம்முடைய ஆண்டவரை, நமக்காக மகிமை திறந்து வந்த ஆண்டவர் இயேசுவை ஏகமாய் சேர்ந்து பாடி துதித்து அவரை உயர்த்தி உயர்த்தி மகிமைப்படுத்துறது அல்லவோ நமக்கு பிரியம். அவரை மகிமைப்படுத்தி மகிழ்கிற ஒரு பக்குவம் நமக்குள்ள வரட்டும். மாறாக இதை விட்டு நாம் வேறு சிந்தைகளோடு மாமிச எண்ணங்கள் நோக்கங்களோடு நாம் ஆலயத்துக்கு வருவமாக இருந்தார் ஆண்டவர் நம்மை அடித்து தள்ள மாட்டார். அனைத்தையும் அவர் இருப்பார். ஈட்டிலே அவர் தியாயத்தை செய்வார். கிரியைக்கு ஏற்ற தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்தருடைய இருதயம் அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்ற. துர்க்கிரியருக்குரிய தண்டனை சீக்கிரமாக நடவாது என்று வேதமே சொல். அதனால மனுஷனுடைய இருதயம் அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. இருக்குது எனக்கும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நியாய தீர்ப்பு இருக்குது. அது மாத்திரமில்ல, நியாய தீர்ப்பு முதலாவது உலகத்தில் அல்ல, தேவடைய சபையிலார். இதெல்லாம் படிக்கும் பொழுது நாம் வசனத்துக்கு வசனத்துக்கு நடுங்கருவிலேயே நான் நோக்கி பார்ப்பேன் என்று அவன் சொல்றேன். நான் இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எவ்வளவு ஊழியம் செஞ்சிருக்கிறேன், அனுபவம் இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம், ஆனா அறிவேற தேவடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகளை கவனி. தேவ ஆவியோட வடத்திலுக்கு இடம் கொடு. உன்னை குறித்த தேவனுடைய நோக்கம் தேவடைய சித்தத்தை அறிகிறதுக்கு முயற்சி செய். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே நீர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறேன், நீர் என்னை குறித்து என்ன நினைக்கிறேன், ஆண்டவருடைய வாழ்க்கையில நான் எங்க மாறணும், எங்க திருந்தணும், ஆண்டவரே நீ எனக்கு சொல்லுங்க, எனக்கு உணர்த்துங்க, உங்களுடைய ஆவினாலே எனக்கு போதிங்க, கேளுங்க, உங்க அன்றாட ஜபத்துல கேட்டு ஜெபம் பண்ணிட்டே வாங்க. அப்படி இல்லாட்டா நாம் ஒன்றும் திருந்ததுக்கு இடம் இல்லை. ஐ ஆம் பெர்ஃபெக்ட் என்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோமோ காரியம் முடிஞ்சு போச்சு. நான் பெர்ஃபெக்ட், நான் பரிபூர்ணம் ஆனவன் என்கின்ற ஒரு இல்லமைக்கு ஒரு விசுவாசி வந்துட்டால் அதன் முடிவு பரிதாபம் சொல்லுவேன் சொல்லுவார். என்றைக்கு நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மனம் திரும்புதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு சாபமணி அடிக்கிறோம் சொல்லுவார். எத்தனை வருஷம் போய்த்தான் என்ன, இன்னும் ஆண்டவரே நான் எங்க திறந்தனும், எங்க மாறணும். இப்படி சொல்லும் பொழுது எனக்கு ஒரு ஆப்பிரிக்காவில் பெரிய ஒரு மிஷனரி இங்கிலாந்து தேசத்துல புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரராக இருந்த ஆக்ஸ்போர்டை கலக்கினவர். புகழ் இருந்தது, பணம் இருந்தது, படிப்பும் இருந்தது. ஆனால் கிறிஸ்து அவரை சந்தித்த போது எல்லாவற்றையும் அவர் பாதத்தில் வைத்தார். தனக்கு இருந்த பணத்தை எல்லாம் எண்ணி பார்த்தாரு. பிரிச்சு 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 ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு அனுப்பினாரு. அப்படியே ஆப்பிரிக்காவுக்கு புறப்பட்டு போனார். அங்க போய் பல வருடங்களாக அந்த தேசத்தில் ஊழியம் செஞ்சு திரும்பி தன் சொந்த நாட்டுக்கே வராமல் அங்கேயே இருந்து அங்கேயே மறித்தார். அவர் மறிக்கும் பொழுதுதான் அந்த நாட்களில் எலக்ட்ரிசிட்டி இருக்குது, குடிசையில் வாழ்ந்தார். அந்த செம்படி விளக்கின் வெளிச்சத்தில் தான் இரவு அந்த பரிசுத்தவானுடைய மரணம் தான் மறிக்க போறது முதலே அந்த நாள் வந்துவிட்டது, நேரம் வந்துவிட்டது என்று அறிந்த அந்த மனுஷன் இரவு ஏழியாக எழும்பி வேதத்தை திறந்து கண் பார்வை குறைந்திருந்தாலும் அந்த சிம்மணி இலாம்பு வெளிச்சத்தில் புரட்டி புரட்டி பார்த்துட்டே இருந்தேன். ஒரு வேலைக்காரடி வந்தீங்க, ஐயா இத்தனை வருஷமா வேதத்தை போதிக்கிறீங்க, இன்னும் இந்த இரவு நேரத்தில் தூங்கவடி நேரத்தில் என்னத்தை தேடுறீங்க? சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதை படிக்கும் பொழுதா இன்னும் ஏதாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கு. நான் பார்க்குறேன், படிக்க இன்னும் எங்கேயாவது தேவனுடைய வசனத்தை நான் கை கொள்ளாமல் இருக்கு. இத்தனை ஆண்டுகள் ஊழியம் செய்து தான் ஒரு பூரணமானவன் என்கின்ற ஒரு நோக்கம் அவருக்குள்ள இல்லை. ஆகவேதான் மறிக்க போற நேரத்தில் எங்கேயாவது நான் திருந்தனுமா, மாறணுமா, மனம் திரும்பணுமா, படி படி படிக்கிறேன் படி. அருமையான தேவோட பிள்ளைகளே, நாம் ஒருவரும் பரிபூர்ணமானவர்கள் அல்ல. நம்முடைய பார்வையில ஒருவேளை நாம் பூரணம் அடைந்து விட்டோம் என்கின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே கிறுக்குமாக இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக குற்றமாக இருக்கும். ஆகவே நாம இருக்கிற பிரகாரமாக தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே எனக்கு உணர்த்து, நான் எங்க திருந்தணும், எங்க மாறணும், எதை சரிப்படுத்தணும், எதை விடணும், எதை எடுக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. ஓ டீச் மீ லார்ட், டீச் மீ. வழிகள் எனக்கு போதும். அந்த வாலிபன் தன்னுடைய பார்வையிலே பூர்ண சற்குணனாக இருக்க நினைத்தான். பட் ஆண்டவர் இயேசுவோ உடத்தில் ஒரு குறை இருக்க சொன்னார். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிகிறேன். இன்னொருவருடைய தவறான நிதானத்தை பார்த்து டாபு சீக்கிரம் போயிட்டு படிப்போம். லூக்கா 18வது அதிகாரம் சீக்கிரம் பாருங்க, சீக்கிரம் படிக்கும். 18வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து கொஞ்சம் படிக்கிறீங்களா? லூக்கா 18:9
படிக்கிறேன். சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். ரெண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி, ஒருவன் பரிசேயன் மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதிக்கிறேன். வாரத்தில் ரெண்டு தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் பாவம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு எடுக்க தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபியாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் அவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றான்.
இதுல அந்த 9வது பேர் சொல்லி தெரியுமோ, தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலர் குறித்து அவர் கற்றுக்கொண்ட காரியம் இந்த பரிசேயன் ஜெபம் பண்றான். எங்க போயிருக்க? அது ஆலயத்தில் போயிருக்கிறான். எப்படி ஜெபம் பண்றான் என்பது நான் அந்த ஐக்காரனை போல நான் இல்லாதபடியா. சோ 9வது மாசத்தை பாத்தீங்களா இருந்தா, தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அர்த்தம் கொண்ட கவனிச்சுக்கொள்ளுங்க. பொதுவாக தங்களை நீதிமான்கள் என்று எண்ணுகிறவர்கள் மற்றவர்களை அற்பமாக எண்ணுவதற்கு இடம் உண்டு. என்னிடத்தில் குறையே இல்லை, நான் பூரண சற்குணன் என்று எண்ணுகிறவர்கள் மற்றவர்களை மட்டமாக குறைவாக நினைக்கிறதுக்கு இடம் உண்டு. நான் மற்றவர்களும் பார்க்க உயர்ந்தவன், மற்றவர்களும் பார்க்க நான் விசேஷித்தவன், மற்றவர்களும் பார்க்க நல்லவன் என்று தங்களை குறித்து கருதுகிறவர்கள் மற்றவர்களை குறைவாக எண்ணுறதுக்கு இடம் உண்டு என்று உண்மைப்படியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க பாருங்க, மற்ற என்ன என்ன தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணினார். கவனிங்க, இந்த பரிசனுடைய உள்ளத்துல என்ன எண்ணம்? தான் நீதிமான். அவன் தன்னை குறித்த நிதானம் என்ன? அவனை குறித்த எண்ணம் என்ன? தான் நீதிமான். ஆனா தேவனுடைய பார்வையிலேயோ அவன் அல்ல இவன். தன்னை நீதிமான் என்று சொன்னவன் பாவியாக திரும்பி போறான், தன்னை பாவி என்று சொல்லி மார்பில் அடிச்சு கொண்டு போய் நீதிமானாக போறான். என்ன ஆச்சரியம் பாருங்க. இதைத்தான் நாம கட்டுக்கொள்ள ஒண்ணு, கவனிக்க ஒண்ணு. தேவனுடைய பார்வை தேவனுக்கு முன்பாக நீதிமான் என்று சொன்னவன், நீதிமான் என்று நம்பினவன் பாவியாக போன, கத்தாவே நான் பாவி என்று மார்பில் அடித்துக் கொண்டவன் தாழ்த்தனவன் நீதிமானாக தெரியும். திரும்பவும் சொல்றேன், நம்மை குறித்து நாம என்ன எண்ணம் வைத்துக் கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை நம்மகிட்ட சில திறமைகள் இருக்கலாம், சில காரியங்கள் வல்லுநர்களாக இருக்கலாம், சில காரியங்கள் மற்றவர்களும் பார்க்க நமக்கு தெரிந்திருக்கலாம். அது ஆவிக்குரிய பிரகாரமோ அல்லது உலக பிரகாரமோ இருக்கட்டும், ஆனால் மற்றவர்களும் பார்க்க நாம் விசேஷித்தவர். அப்படிப்பட்ட எண்ணங்கள் நினைவுகள் நமக்குள்ள வராதபடி நம்மை காத்துக்கொள்ள முடியும் அவசியம். இப்படிப்பட்ட எண்ணங்களை சத்து நம்முடைய இதயத்திலே விதைக்க பார்ப்பான், தூவ பார்ப்பான். நீ இவ்வளவு காலம் ஊழிய செய்யறான், நீ எப்படி இவ்வளவு காலம் ரட்சிக்கப்பட்டு உனக்கு இருக்கிற அனுபவம் என்ன, உண்ட அறிவு என்ன, உண்ட திறமை என்ன, உனக்குள்ள இருக்கிற தேவ கிருபை என்ன, இப்படியெல்லாம் நமக்குள்ள சத்துரு விதைக்க பாப்பான், விதைத்து நம்மளை ஏதோ விதத்துல ஊரம் கட்ட பாப்பான். ஆகவே எல்லாவற்றையும் தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்துல வச்சு ஆராய்ஞ்சு பார். ஆகவே நான் சொல்லுவேன், அடிப்படையாக வீட்டிலே சரியானதையே சிந்தி, சரியானதையே பேசு, சரியானதையே நிறைவேற்று. தேவனுடைய பார்வையிலே உன்னை நிதானமாக காத்துக்கும். ஒரு நாளிலே நான் காலை எழுந்தால் மாலை வரைக்கும் எவ்வளவு சிந்தனைகள் எனக்குள்ள போகுது, அப்பப்பா அவைகளை நான் பகுத்து பார்த்தா தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்களின் நினைவுகளும் எவ்வளவு. ஒரு நாளைக்கு எவ்வளவு வார்த்தைகளை நாம பேசுறோம். இஸ் ஃப்ரீ கால் கோஸ்டல் லாஸ், உங்க அம்மாரு வீட்டில இருந்து நீங்க போன்ல என்ன கதைக்கிறீங்கன்றதெல்லாம் பிள்ளைகள் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, இப்படி கதைக்க மாட்டேன் கதைக்க வேண்டாம். பட் அவங்க காரணம் இல்லாம நான் இதை சொல்லல, நல்லா கவனிச்சுக்கலாம். நமக்கு பிடித்த ரெண்டு பேர் பிடித்த ரெண்டு பேர் சேர்ந்து விட்டால் பிடிக்காத மூன்றாவது நபரை போட்டு கடிச்சு குதறக்கூடும். அப்படிப்பட்ட உறவுகள் நீடித்து நிலைக்காது என்று கத்திருக்கும்பா நான் சொல்றேன். என் தேவன் அதுல புரியப்படுமாட்டார். ஒருவேளை நமக்கு பிடிக்காத ஒருவர் இருக்கலாம், அப்படி பிடிக்காத ஒருவர் இல்லாமல் இருக்கிறது நல்லது. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, வித் ஓபன் ஹார்ட், உனக்கு சபையில எதிரி என்கின்ற ஒரு நபர் இருக்கவே கூடாது. அப்படி ஒன்று இருக்குமாக இருந்தால் நான் மனம் திரும்பணும். பிழை இருக்குது, தவறு இருக்குது. இப்ப நான் என்ன பார்த்து கேட்கிறேன், நான் தவறு விடையுது, நான் பிழை விடையுது, என் பிள்ளைகளே ஒரு இவ்வளவாக பண்ணிக்கிறேன். தேவ சாய் மிக நான் தேவ சாயில கருவின்றவன். ரெண்டு பேர் சேர்ந்து, மூன்று பேர் சேர்ந்து இன்னும் ஒரு நபரை குறித்து கதைக்கிறது, கதை இழக்கிறது, தவறான கதைகளை விதைக்கிறது, இன்னும் சிலர் பகையை விதைக்கிறது. தங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற பகைகளை, கசப்புகளை மற்றவுடைய இதயங்களில விதைக்கிறது. ஐயோ, எதை நீ விதைக்கிறாயோ அதை நீ அறுக்க வேண்டி வரும். எனக்கு சொல்லவே பயமாக இருக்கு, எனக்கு சேர்த்ததா, நான் மற்றவங்களை குறித்து தவறாக கதைக்கிறேனா, அல்லது என்னோட ஒத்து வராதவர்களை குறித்து நான் எப்படி ஏதாவது கண்ட மாதிரி விமர்சிக்கிறேனா. நான் ஒரு ஊழிய பொறுப்புல இருக்க எவ்வளவு காரியங்களை பார்க்கிறேன், கவனிக்கிறேன், சிந்திக்கிறேன், யோசிக்கிறேன், அதை கண்ட மாதிரி நான் எவரை விமர்சிக்க முடியுமா? பிழைகளை நான் உணர ஊழி பார்க்கக்கூடிய கிருபை இருந்தாலும் அதன் நிமித்தம் நான் எதையும் கண்ட மாதிரி கதைக்கு உளறி தள்ள முடியுமா? என்னை நியாயம் தீர்க்கிற ஒருவர் இருக்கிறாரு, நான் என்ன கதைக்கிறேன் என்பதை கேட்கிற ஒருவர் இருக்கிறாரு. அவவே கவர் கவர். நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக பூரண சத்குணராக இருக்கணுமா இருந்தார். வாய்மையில், வார்த்தையில தேவ முன்பாக தேவட பிள்ளைகள் அன்பாக இருங்க, ஒருவர் அன்பாக இருங்க, நல்லதை பேசுங்க, சிரிச்சு சந்தோஷமா இருங்க, அதுல ஒரு பிழையும் இல்லை. ஆனால் பாவம் செய்யக்கூடாது, தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது, மற்றவர்களை குறை சொல்றதுல தான் நமக்கு நிம்மதியா இருந்தால் அது தேவ முன்பாக மிகப்பெரிய குற்றமாகும். நாளைக்கு உன்னை குற்றப்படுத்துறதுக்கு நாலு பேர் எழும்புலா, யாருக்கு தெரியும்? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதேவன் அருப்பா. ஆகவே வார்த்தை வாயில நான் என்னத்தை நான் பேசுன்னு கவனம் இருக்கணும். மற்றவங்களுக்குள்ள நான் நல்லதை விதைக்கிறேனா அல்லது தீமையை விதைக்கிறேனா? அல்லது ரெண்டு பேர் அன்பாக இருந்தா நமக்கு ஏன் பொறாம? அதனால நமக்கு என்ன கட்டு போகுது? விடுங்க, இருக்கட்டுக்கு, நன்றாக இருக்கட்டும், நல்ல ஒரு நல்ல உறவு இருக்கட்டும், வளரட்டுமே. தேவனுடைய பிள்ளைகள் உரிமை ஒருவர் அன்பாக இருக்கட்டும். அதை பற்றி ஒருவோடு இன்னொருவர் அன்பாக இருந்தால் அதன் மீது நமக்கு என்ன தாக்கம் இருக்குது? ஏன் நாம பராமப்படணும்? ஏன் நாம எரிச்சப்படணும்? அது பிறகு அதை குறித்து விமர்சிக்கிறது, மற்றவங்களுக்கு அதை விதைக்கிறது, போல கதைக்கிறது, போய் வரைக்கு கதைக்கிறது. ஐயோ, கத்தாவை அனைத்தை எவருது? உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக இருங்கள் என்று இயேசு நமக்கு 5:48 தெளிவான உபதேசத்தை தந்திருக்கிறார். ஒருவனை இந்த மாநிலை ஆண்டவர் என்ன பார்த்து, உன்னுடைய வாழ்வில் ஒரு குறை உண்டு, உன்னுடைய வாயை நீ சரியாக வச்சிருக்கணும், கண்டதை கதைக்காத, மற்றவர்களை குறித்து தவறாக நினைச்சு, மற்றவர்களுக்கு தவறான கதைகளை காரியங்களை மற்றவர்களுக்கு விதைக்காது என்று கர்த்தர் என்ன பார்த்து சொல்லுவார் என்றால் அது எனக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும் இல்லையா? இந்த வாயால நான் பாடி துதிக்கிற இந்த வாயினால மற்றவங்களுக்கு இது தவறாக கதைக்கிறது வெட்கம், துக்கம். நமக்கு பேச்சு சுதந்திரத்தை தந்த ஆண்டவருக்கு சோதனை. ஏனால் இது ஒரு வரப்பிரசாதம். இந்த வார பூமியில ஆணவப்படியை பார்த்தா இல்லை சார், அவங்களுக்கு ரகசியம் கிடைக்கல, ஏடா அக்ஷன் தான். இப்ப நமக்கு கிடைக்கிற அத்தனை சோதனை. ஆகவே திரும்ப நான் சொல்றேன், ரெண்டு பேர் சேர்ந்து மூன்றாம் ஆள் தவறாக கிடையாது. மற்றோடு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா ஸ்பீக் டு ஹிம், நீ இப்படி சத்தியத்து விரோதமாக நடந்திருக்கிற, நீ இப்படி தேவனுக்கு விரோதமாக குற்றம் செஞ்சிருக்கிற, இப்படி இங்க என்ன தவறாக கூட சொன்ன, சம்பந்தப்பட்ட நபரிடத்துல சரியாக நேர போய் கதையுங்க, பேசுங்க. இயேசு அப்படிதான் நமக்கு சொல்லி உணர்த்து. அவன் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டால் அவனுக்கு மன்னி. அப்படின்னா போய் சபையில் இருக்க மூப்பருக்கு போதுமாருக்கு சொல்லு. அவர்களுக்கு அவனை விட்டுடு, ஆயக்காரன் போல இருக்கட்டும். நான் ஒரு கெஸ்ட் பிரிச்சர்ல சபை தன்னுடைய ரத்தத்தால் சம்பாதிச்ச ஆத்துமா ஒவ்வொருவரும் மற்றவிடத்துல தவறு இருக்கலாம், பிழைகள் இருக்கலாம், ஆனா அவர்களும் இயேசு ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். இன்றைக்கு பிழை உடலாம், நாளைக்கு அவர்களை கத்து திருத்தலாம், மாற்றலாம், யாருக்கு தெரியும்? அவை ஒருவரும் மிதிக்காம ஒருவரும் நம்ம மதித்து நான் எல்லாம் ஓகே, ஐ ஆம் பெர்ஃபெக்ட் என்கின்ற எண்ணம் நமக்குள்ள எல்லாம் எண்ணத்துல திறந்த வேண்டிய காரியங்கள் உண்டு, நான் மாற வேண்டிய இடங்கள் உண்டு, நான் ஒரு பூரணமான மனுஷன் அல்ல. கர்த்தாவே எனக்கு இறங்கும் என் குறைகளை சுட்டி காட்டுங்க. நான் எங்க திறந்தனும், எங்க மாறணும், எங்க மனம் திரும்பணும், ஆண்டவரே எனக்கு உணர்த்துங்க, கட்டுத்தாருங்க. இப்படி நாம கேட்பமாக இருந்தால் கர்த்தர் நமக்கு உணர்த்துவார். நாம் பூர்ண சற்குணராக இருக்க முடியும். நாம் பரிபூர்ணர் அல்ல, ஆனால் பரிபூர்ண வாழ்க்கையை நோக்கி முன்னேறிக் கொண்டிருக்கிறவர்கள். கர்த்தருடைய நாமத்தில் ஸ்தோத்திரம். சல்வன் சென்ற